శ్రీనారాజిగురుత్రయం గణపతింబేటత్రయం వైరవం సిద్ధౌగం వటత్రయం వదైవం దూతీక్రమం మండలం వీరాజ్యక్తృష్టవకం వీరావళీ పంచకం శ్రీమన్మాహినిమంతరాజ్రైతం వందే గురోర్మండలం సింధూదారుణ విగ్రహాం గణయనాం మాణిక్యమౌళిస్ఫురస్కారానాయకశేఖరాం మిగముఖీమాపీనభక్షోరుహాం పాణిభ్యామలిపూర్ణ రత్నకటకం రక్తోత్పలం విప్రతీం సౌమ్యాం రత్నకటస్తరక్తచరణాం. భక్తిమత్కల్పలసిక పశుపాత విమోచని సమృతశేష పాఖండ సదాచార ప్రవర్తిక తాపత్రయాగ్ని సంతప్త సమాహ్లాదన చంద్రిక తరుణీ తాపసారాధ్య హనుమధ్యా తపోప శిశి తత్పదలక్ష్యార్థ శిదేకర సరూపిణి స్వాత్మానందలవీభూత బ్రహ్మాద్యానంద సంతతి. ஜிம்மியான நாமாக்கள், அம்பாளுடைய நாமாக்கள், அனுகிரக பிரதமாக இருக்கக்கூடியதான மந்திர வடிவமாக இருக்கக்கூடியதான நாமாக்கள். அதுல பசுபாச விமோசனி, பசுக்கள் ஆணவ காயிக மாயிக எனக்கூடியதான மலங்கள் உள்ள ஜீவர்கள், அந்த ஜீவர்களுடைய அகம் மம அபிமானம், நான் எனது நான் எனது, எதை பார்த்தாலும் இது எனது, எனக்கு எது இருந்தா தேவல, இந்த துன்பம் என்னை விட்டு போனா தேவல, இப்படியே நினைச்சிட்டு இருக்கா இல்லையா. இந்த பாசங்கள்ல நம்மளா அறுக்க முடியல, அத அம்பாள் அறுத்து தள்ளிவிடுற, அதனால உங்களுக்கு க்ஷேமம் ஏற்படுறது. ஆகையால் பசு பாச விமோசனை அப்படின்னு மனுஷியர்களுக்கு அவளுடைய பந்தங்களை அறுத்து விட்டு சுவாதந்திரமான ஒரு நிலையை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுவரைக்கும் விஸ்தாரமா பார்த்தோம் பசுபாச விமோசனிங்கிற நாமாவே ஒரு மூணு நாலு கிளாஸ்ல பார்த்தோம். அத்தனை அர்த்தங்களோட கோர்வையாக நமக்கு அனுகிரகம் பண்ணினார் பக்தராய். அதுக்கு அடுத்ததாக இப்ப இருக்கக்கூடியது சம்ஹத அசேஷ பாகண்டா. இப்ப 355வது நாம, இந்த கலைய ஆரம்பிச்சு 55 நாமக்களா இருக்கு. இதுல சம்ஹத அசேஷ பாகண்டா, பாகண்டம், இந்த பாகண்டின்னு வைவ. சாதாரண குழந்தைகள் ஆத்துல ஏதாவது ஒண்ணு சொன்னா பாகண்டின்னு வைவ. இந்த பாகண்டிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் சஸ்னாமவாசப்பா தெரியும். இந்த பாகண்டம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னு இங்க நமக்கு சொல்ற. அதுல எல்லா விதமான நாஸ்திகவாதங்களை எல்லாம் வேரோட அறுத்தவள் அப்படிங்கிற அர்த்தம். பாகண்டம்னு நாஸ்திகவாதம்னு அர்த்தம். இதுல நாஸ்திகவாதத்தை ஏன் போக்கடிக்கணும், அது பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாஸ்திகவாதம் என்கிறது அது என்ன பண்றதுன்னா மனுஷியனுடைய புத்திக்கு ஒட்டாததாக இருக்கு. முதல்லயே நமக்கு என்ன வேணும் அப்படின்னா எதை நாம் புரிந்து கொள்கிறோமோ, எதை நாம் அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறோமோ, அது முதல்ல நமக்கு எப்படி தெரியணும், நம்ம புத்திக்கு புரியணும். கேக்குற காலத்துல இது பரவாயில்ல, இது ரைட்டு அப்படின்னு நம்ம மனசு ஒத்துக்கணும். அதுக்கு ஒத்துக்கிறதுக்கே யோஜனை பண்ணினா நிக்கல, அதுக்கு மேல யோஜனை பண்ணினா நிக்கல. ஆகையால் அந்த மதத்தை அனுசரித்தோமையானால் பரலோக சுகம் வராது. அதுக்காகத்தானே முயற்சி. அதனால பாகண்ட மதங்களை கண்டனம் பண்ண வேண்டியதான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அம்பாள் என்ன பண்ணினா சமூகத்த அசேஷ பாகண்டா, எல்லா விதமான நாத்திக வாதங்கள் எல்லாவற்றையும் வேரோட அறுத்து தள்ளிவிட்டார். ஏன் அவ்வளவு கஷ்டமா நாஸ்திகவாதம், அது மனுஷியனுடைய புத்தி சக்தியை கடைசி வரைக்கும் அழிச்சுட்டு போறது.
நான் தான் வசதி, நான் சொன்னபடித்தான் நடக்கும் எனக்கூடியதான அளவுக்கு அவனுக்கு அகங்காரத்தை உண்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய தத்துவம் என்னன்னு சொல்றது. ஆகையால் இந்த நாஸ்திகவாதத்துல நம்ம கொஞ்சம் தலைவிட்டோமே ஆனால் பிறகு என்னாச்சு அப்படின்னு கேட்டேன்னா, ஆஸ்திக தத்துவங்களே மனசுக்கு ஏறாமல் போயிடுறது. அந்த தன்மை வந்துருதுன்னா மறுபடியும் ஆஸ்திக தன்மைக்கு வர்றதுங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. அதுக்காகத்தான் நாஸ்திகவாதங்களை வேண்டாம்னு சொல்றாங்க. சாஸ்திரங்கள், வேதங்கள் எல்லாமே இப்படித்தான் சொல்றது. அதுல முதல்ல எல்லா விதமான அசேஷ பாகண்டா, அசேஷமான இச்சமில்லாத நாஸ்திகவாதங்கள், நாம நாஸ்திகவாதம் ஒண்ணுதான் இப்படி சொல்லிட்டு இருக்கோம். பழைய நாள்ல பலவாதங்கள் இருந்தது. வேதங்கள்லயே சொல்லும் பொழுது பலவாதங்கள் இருந்தது. உலகத்தை எல்லாம் படைத்தவர் ஒரு மகாத்மா, ஒரு பரமாத்மா அப்படின்னு சொன்னாசி புத்திரம் இல்லை, நோ சதாசி சத்தும் இல்ல அசத்தும் இல்ல, இருட்டு தான் இருந்தது, ஒருவன் என்று சொல்வதற்கு ஒருவரும் இல்லை இப்படின்னு வேதமே சொல்றார். இந்த நாஸ்திகவாதங்கள் எல்லாம் இதுக்கு சூத்திரங்கள்லாம் எழுதணும். எப்படி உங்களுக்கு பிரம்மசூத்திரம் இருக்கு, ஜெய்மினி சூத்திரம் இருக்கு, அதே போல நாஸ்திகத்துக்கும் சூத்திரம் வேணும். பிருஹஸ்பதியே எழுதி கொடுத்தார். அதுக்கு ஏ சுவாமி இப்படி பண்றேன்னார். அது நன்னா புரிஞ்சாத்தானே அது இல்லேன்னு சொல்றதுக்காக. எப்பவுமே ஒன்னு தப்புன்னு சொல்றதுக்கு முன்னால அது நன்றா புரிஞ்சுட்டு யோஜனை பண்ணி அப்புறம் தப்புன்னு சொல்லணும். ஒரு மனுஷன் உங்களை வயிறான்னு சொன்னா முதல்ல அவர் சொன்னது கேட்டுக்கணும், கேட்டு அப்புறம் ஏன் வயிறுன்னு யோஜனை பண்ணி பார்த்தேன்னா தெரியும். முன்னாலேயே அவன் வயிறதுக்கு முன்னால நீங்களும் திருப்பி சேர்ந்து வச்சிருந்தா நீ மட்டும் சுத்தமா நீ மட்டும் சரியா ரெண்டு பேருக்கும் செய்யறாங்க. விவகாரம் என்ன, முதல்ல என்ன பண்ணணும், எதிராக சொல்றத நல்லா கேட்டுக்கணும். நாஸ்திகவாதத்தை நன்றாக புரிந்து அலசு, அதுக்கப்புறம் அதுல இருக்கிற தோஷங்களை எடுத்து சொல்லுவோமே ஆனால் இனிமேல நாஸ்திகத்தையே விட்டுருவோம். இந்த நாஸ்திகத்தை விட வேண்டியதான நிர்பந்தம் என்னன்னா, நாஸ்தின்னு சொல்றதுக்கு ஒருத்தன் இருக்கணும். இது இல்லை இது இல்லைன்னு எல்லாவற்றையும் நெகேட் பண்ணிட்டே இருக்கள், கடைசியில எதுவும் இல்லைன்னு சொல்றேள். ஆனா எதுவும் இல்லைன்னு சொல்றவன் இருக்கானா இல்லையா? அப்ப அந்த சொல்றவனும் இல்லேன்னு நீங்க சொன்னேடையானா, நானும் இல்லேன்னு ஒரு மனுஷன் சொன்னான்னு நம்ப முடியுமா? நான் இல்லேன்னு அவனே சொல்லிட்டு இருக்கானே, அவன் இல்லாத போனா நான் இல்லேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகையால் நீங்க என்னத்தான் நாஸ்திகம் பேசினாலும் கடைசியில ஒண்ணுமே இல்லை என்று சொல்ல முடியாது, ஏதோ ஒரு சாட்சிக்கு சொல்லணும். அந்த சாட்சி தான் நாங்க அம்பாள் சொல்றோம், சாட்சினை விஜயத்தே தவமுத்திரேகா அப்படின்னு சொல்றோம். ஆகையால் நாஸ்திகவாதத்தை வெறு சுலபமாக எடுத்து போட்டா அப்படிங்கறது ஒரு விசேஷம். இப்ப பார்ப்போம், சம்ஹிருதாக நாசிக்காக அசேஷாக சமஸ்தாக பாகண்டாக யயா சாததோக்தா, யாரால் எல்லா விதமான பாகண்ட மதங்கள் எல்லாம் நீக்கப்பட்டவோ, பாகண்ட ஸ்வரூபம் லயிங்கே. இந்த பாகண்டிகள்னா அவ யாருன்னு லிங்க புராணத்துல இவாளை பத்தி சொல்லியிருக்கு. வேத பாக்கிய விரதாஸ்மர்த்தபகிஷ்கிருதாக வேதத்துல எப்படி சொல்லிருக்கோ அந்த ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறது இல்லை. வேதத்துல சொன்ன ஆச்சாரம் கடைபிடிக்கிறது இல்லை, அது முதல்ல தப்பு. எது முக்கியம் மனுஷனுக்கு? ஆச்சாரம் முக்கியம். ஆச்சார பிரதமோ தர்ம தர்மஸ்ய பிரபுரச்சுதா, அந்த ஆச்சாரம் ரொம்ப முக்கியம். வேதத்துல சொன்ன ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறது இல்ல, அயலவாளுக்கு பாகண்டிகள். ஸ்ரௌத தத்துவங்களோ ஸ்மார்த்த தத்துவங்களோ இவையெல்லாம் விட்டவர்கள். பாகண்டினாதாக, இந்த நாஸ்திகர்களுக்கு பாகண்டிகள்னு பேரு. ந சம்பாஷ்ய அத்விஜாதிபி, இவளோட பேசவே கூடாது. இவளோட பேசினா நம்ம அப்புறம் ஆகமனம் பண்ணோம், இதம் விஷ்ணு விஜ கிரமேன்னு சொல்லிக்கணும், விஷ்ணு நாமஸ்மரணம் பண்ணணும். ஏன்னா நம்ம வழி எது இருக்கோ, எது நல்ல வழியோ, அந்த நல்ல வழிக்கு எதிரான வழியில போயிட்டு இருக்க, ஆகையால் அவளோட பேசப்படாது அப்படின்னு சொல்றது. பிரம்ம ஜெய்வர்த்தே பி, பிரம்ம ஜெய்வர்த்த புராணம்ல புராணம் நியாயமி மாம்சா தர்ம சாஸ்திராங்க மிஸ்ரிதாக, வேதாஹாஸ்தானானி வித்யானாம் தர்மஸ்ய சதுர்தசா. புராணம், நியாயம், மீமாம்சா, தர்மசாஸ்திரம், இப்படி நாலு. இதுக்கப்புறம் அங்கமிஸ்ரிதாஹ, அங்கங்கள் ஆறு. என்னது? சிக்ஷா, கல்பா, வியாக்கரணம், நிருக்தம், சந்தா, ஜோதிஷம், இப்படின்னு ஆறு. ஆறும் ஒரு நாளும் பத்தாச்சு. வேதாஸ்தானானி வித்யானாம், நாலு வேதங்கள். இப்படி சொன்னா மொத்தம் எத்தனை ஸ்தானங்கள் ஆச்சு? பதினாலு ஸ்தானங்கள். அதான் சதுர்தச வித்யாஸ்தானங்கள். வேதாஸ்தானானி வித்யானாம் தர்மஸ்ய சதுர்தச. பரிகணிதானி வித்யாஸ்தானானி அதிகிருத்ய, இப்படி பதினாலு வித்யாஸ்தானங்களை சொல்லி, ஏதத் சத்யம் ஈதத் சான்யது பாகண்டம் புத்தி கல்விதம், இந்த பதினாலு வித்யாஸ்தானங்கள்ல என்ன சொல்லப்பட்டதோ இதுதான் தர்மம். இதுக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது என்னன்னு அது பாகண்டம்னு பேரு. ஏதத் சத்யம் ஈதத் சான்யது பாகண்டம் புத்தி கல்விதம் தைத்யானாம் மோகனார்த்தாய மகாமோகேன நிர்மிதம். தைத்யானாம் மோகனார்த்தாய, தைத்யானாம் அரக்கர்களுக்கு மோகனத்தை கொடுக்கறதுக்காக வந்தது. மகாமோகேன நிர்மிதம், மகாமோகத்தினால் செய்யப்பட்டது அப்படின்னு. இப்படி அங்கே பிரம்ம வைவர்த்த புராணத்துல சொன்னதை சொன்னார். பாசப்தேன அடுத்த அர்த்தம் பாகண்டான் இருக்கோ, இதுல பான என்ன? பாசப்தேனு வேதார்த்தா பாகண்டா கண்டகா இது நிறுத்தி. பா என்றால் வேதார்த்தம், வேதார்த்தத்தை கண்டனம் பண்றவாளுக்கு பாகண்டிகள். வேதார்த்தத்தை ஒத்துக்கொள்ளாமல் அவர் தான் தோன்றுத்தனமாக தன்னிச்சையாக பேசுபவர்களுக்கு பாகண்டேன்னு பேரு. அதையே அதனால தான் அம்பாளுக்கு என்ன சொல்லிருக்க, சமுதா சேஷ பாகண்டா. அடுத்தது சதாச்சார பிரவர்த்திகா, உங்களுக்கு நல்ல ஆச்சாரம் வரணும்னா என்ன பண்ணணும்? நான் அம்பாளுடைய பக்திய வர வச்சுக்கணும், சஹஸ்ரநாமத்தை வாசிக்கணும், சஹஸ்ரநாமத்தை காதால கேட்கணும். கொஞ்ச நாள் கேட்டுட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், ஆச்சாரம் தானா ஓடி வரும். ஏன்னா சதாச்சாரத்தை ஆச்சாரம் நம்ம இஷ்டமா நம்ம எடுத்துக்கிறது இல்ல. ஏன் தெரியுமோ, ஆச்சாரம் கேள்வி கஷ்டம். ஆச்சாரம்னா என்ன? இதை தொட்டா கையெலும்பு, அதை தொட்டா கையெலும்பு, இது தொட்டா இப்படி இரு, அந்த கையால தொடாத. இப்ப எல்லாம் பாருங்க, ஒரு தட்டுல கைய வச்சு, ஒரு கையில தட்டை வச்சுட்டு ஒரு கையில அப்படியே சாப்பிடுறான், நின்னுட்டு நடந்துட்டே சாப்பிடுறான், இல்லைன்னா மடியில வச்சுட்டு சாப்பிடுறான். இது என்ன பண்றது? இவாள அப்படியே வாழி ஜலத்தை கொண்டு வந்து தலையில கொட்ட வேண்டிதான். இல்லைன்னு சுத்தமாக எப்படி இருக்கணும், என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அவளுக்கு தெரியாது. ஏன் அப்படி வளர்ந்து விட்டா? ஏன் அப்படி வளர்ந்தா? சொல்லி கொடுக்கறா? சொல்லித்தரல. ஆச்சாரங்கள்னா இதெல்லாம் புத்தகத்திலயோ மேனுவல்லையோ எழுதி வராது. பெரியவர்கள் அனுஷ்டானம் பண்ணி பார்க்கணும். அந்த பெரியோர்கள் அனுஷ்டானம் பண்றத பார்த்து பார்த்து இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் சொன்னாதான் தெரியும். அப்ப விவகாரம் என்ன? இது அவளுக்கு எப்படி வரும்? யார் ஆச்சாரத்தோட இருக்காளோ அவளுடைய சங்கம் ஏற்படும், அப்புறம் தானா வரும். அம்மா அப்பா சொல்லி தரலன்னா வேற யாராவது சொல்லி தருவா. அதுக்கு தகுந்த போல ஒரு சந்தர்ப்பம் எப்படி வரும்? அம்பாளுடைய அனுகிரகம். அதனாலதான் அம்பாளுக்கு என்ன பேரு? சதாச்சார பிரவர்த்திகா. சத்தான ஆச்சாரத்தை உங்களுக்கு வரும்படி பண்றான். எனக்கு தெரியாதே, பெரியவர்கள் சொல்லி தரலையே, ஆச்சாரம்னா என்னது? ஒண்ணுமே கவலைப்படாத. அம்பாள்னா ஸ்தோத்திரத்தை படிக்க தொடங்குதா எல்லாம் தானா வரும், நாளடவுல வரும். அதையேவா சதாச்சார பிரவர்த்திகா சன் உன்னதா உத்தமஹா சதாம் சிஷ்டானாம் வா சதோ பிரம்மணோ வா ஆச்சாரா. இந்த சதாம்ங்கிறது மூணு அர்த்தம் சொல்லிருக்க. சத்துன்னா உத்தமமான ஆச்சாரம், எது ரொம்ப நல்லதோ அப்படிப்பட்ட ஆச்சாரம். இல்லைன்னா சிஷ்டால் எந்த ஆச்சாரத்தோட இருக்காளோ அந்த ஆச்சாரம், இல்ல பிரம்மத்துக்கு எந்த ஆச்சாரமோ அப்படி. பிரம்மணோவா ஆச்சாரா என்னது? வேதாந்தத்தை வாசிக்கிறது. பல பிறவைகள்ல புண்ணியம் பண்ணியிருந்தாதான் வேதாந்தத்தை கேட்க முடியும். சமேதம் வேதாந்தவச்சனேன பிராமணா விஜிதந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. நான் ஏதோ வேதாந்த கேட்கறேன்னு வந்து உட்கார்ந்தேன்னா சரியான தூக்கம் வரும், சொல்லட்டும், எதையும் கேட்க முடியாது, அங்கே குறட்ட விட்டுருவா. ஏன்? அந்த ஜென்மாந்தரத்துல பாப்போம். அது கேட்கணும்னு அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கணும். ஆகையால் பிரம்மணோவா ஆச்சாரா சதாச்சாரா சத்ய பிரவர்த்திகா கர்ம காண்டோக்தே தர்மே பிரம்ம காண்டோக்தே அத்வைத பிரம்மணி. கர்ம காண்டம் என்ன சொல்லிருக்கு? தர்மம். பிரம்ம காண்டம் என்ன சொல்றது? அத்வைத பிரம்மத்தை பத்தி சொல்றது. அதிரதி பூர்வகம், அதுல ஒரு இஷ்டத்தோட சத் சத் பிராப்தி சாதனானி. ஏனமோ ஏதோ நமக்கு தலையெழுத்தா இருந்து அங்க உட்கார்ந்து கேட்கறது இல்ல, ஒரு அபிமானத்தோட கேட்கணும். இது ஒண்ணுதான் மனிதனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். இந்த ஆத்ம தத்துவம் கேட்கக்கூடியதான பாக்யம் நமக்கு பகவான் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அபிரதிய அம்பாளுடைய பக்தியை தான் உண்டு பண்ணும். அபிரதி பூர்வகம் தத்தத் பிராப்தி சாதனானி புராணாதி உபனிஷத்து அனுஷ்டாவயதி. அதெல்லாம் எந்தெந்த ஆச்சாரம் எங்க இருக்கோ அவைகள்லாம் எடுத்து காட்டுறா உங்களுக்கு. முக்தஞ்ச கூர்ம புராணே பகவத் ஐவா. இது அம்பாளே கூர்ம புராணத்துல சொல்லிருக்க. அட்டாதச புராணி வியாசேன கதிதானி தூ. 18 புராணங்கள் வியாசரால் செய்யப்பட்டது. நியோக பிரம்மணோ ராஜன் தேசு தர்ம பிரதிஷ்டிதா. பிரம்ம நியோகத்தினால தாங்கள் பண்ணணும் என்று சொன்னதனால இவர் பண்ணினார். தேசு தர்ம பிரதிஷ்டிதா, அவைகள் தர்மம் நின்று இருக்கு. அந்யான்யுபபுராணி, இது இல்லாம 18 உபபுராணங்கள் வியாசாச்சாரியர் எழுதியிருக்கார். தட்சிஷ்ய இவ்வாக்கிரதா நிது, இந்த புராணங்களுடைய அர்த்தம் என்னன்னு அவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. யுகே யுகே சர்வேஷாம் கர்த்தாவை தர்மசாஸ்திரவித். ஒவ்வொரு யுகத்திலையும் இந்த மகர்ஷிகள் வந்து அந்த தர்மசாஸ்திரத்தை எழுதலாம் நமக்கு. சிக்ஷாகல் ஓ வியாகரணம் நிருத்தம் சந்தையேவச ஜோதிஷாஸ்திரம் நியாய வித்யா சர்வேஷாமுப பிரம்மணம். இப்படி வித்யைகள் ஏவம் சதுர்தச ஏதானி வித்யாஸ்தானானி சத்தமா. இப்படி 14 வித்யாஸ்தானங்கள். சதுர்வேத இஸ்தோக்தானி தர்மோ நான்யத்ர வித்யதே. இந்த தர்மம் இங்கேத்தான் இருக்க வேற எங்கும் இல்ல. ஏவம் பைதாமகம் தர்மம். அப்பா அப்பா தப்பா. பைதாமகம் தர்மம், ஏன் சுவாமி தர்மத்துக்கு பைதாமகம்னு சொல்றேன், பித்ரு தர்மம்னு சொல்லப்படாதான்? சில சமயத்துல அப்பா வேற விதமா போயிருக்கலாமே, நமக்கு இப்படித்தானே ஆயிடுச்சு. வெள்ளக்காரன் வந்த பிறகு உத்தியோகத்துக்கு போக ஆரம்பிச்சு மாத்தியானிக்கம் விட்டான். முதல்ல இங்கிருந்து ஆரம்பிச்சது மாத்தியானிக்க விட்டான். அப்புறம் அங்கே போகணும் இங்கே போகணும் நினைச்சேன் சந்தியாவந்தன விட்டான், காயத்ரிய விட்டான். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? என்னத்தான் கோயிலுக்கு போய் சுத்தினாலும் ஒரு காரியம் ஆக மாட்டேங்குது, எதுவும் ஆக மாட்டேங்கிறது. காரணம் என்ன? இவனுக்கு ஸ்வதர்மமா இருக்கக்கூடியதான காயத்ரியை விட்டான். காயந்தம் திராயத்தை இது காயத்ரி. வீட்டுல ஸ்திரீகள் கஷ்டப்படுறான்னு என்ன காரணம்? இவன் காயத்ரி விட்டது. இவா புருஷாளாந்து சந்தியாவனத்தை ஒழுங்கா பண்ணிட்டு இருந்தாளையானால் வீட்டுக்குள்ள ஒரு கஷ்டமும் வர்றதுக்கு வழியே இல்ல. நான் பண்ண முடியலையே, பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? பேப்பர் பாக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் இருக்கா? டிவியில நியூஸ் பாக்கிறதுக்கு நேரம் இருக்கா? இது காரியங்கள்ல பண்றல. அந்த கரெக்டா அந்த டைமுக்கு தான் பண்ணணும்னு சொன்னேனா பண்ணினா நல்லது. காலமே சந்தியாவந்தனத்துக்கு மத்தியானிக்கு சந்தியாவந்தனம் வரைக்கும் டைம், மத்தியான சந்தியாவந்தனம் சாயங்காலம் சந்தியாவந்தனம் வரைக்கும் டைம், சாயங்காலம் சந்தியாவந்தனம் அடுத்த நாள் காலமேக்குள்ள எப்ப பண்ணலாம்? இப்ப என்ன சார் பண்றது? நம்ம பண்ணாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மள நாம ஏமாத்தி கொண்டிருக்கோம். பகவான் உங்களுக்கு உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை கொடுத்த போதிலும் அதை அனுஷ்டானம் பண்றதுக்கு நம்ம சேந்தேரிய ஜனமாக நீதி காலம் போட்டிருக்கோம். ஆகையால் ஸ்தாபயந்தி மம ஆதேச யாவத அபூத சம்புலபம். இந்த தர்மத்தை யார் அனுஷ்டானம் பண்றாளோ, யாவத அபூத சம்புலபம், இந்த 5 பூதங்களும் பிருத்வி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் எனக்குள்ளதான 5 பூதங்களும் அழியிற பரியந்தம் நீங்க சௌக்கியமா இருப்பீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து உங்க வம்சத்துல இருக்கிறவாழ்லும் சௌக்கியமா இருக்கணும். ஒரு விதமான கவலையும் இல்லாம இருக்கிறதுக்காக வேண்டிய தர்மம் சொன்னேனப்பா, அந்த தர்மத்துல உங்களை சேர்த்து விடுறாளாம் அம்பாள் சதாச்சார பிரவர்த்திகா. இப்படிப்பட்டதான ஆச்சாரம் இருந்ததுனால என்ன லாபம் கிரேட? தாபத்ரய அக்னி சந்தப்த. தாபத்ரயம்னு 3 விதமான தாபங்கள். வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, தப்பிக்கிறது சொல்றா இல்லையா? வெயில் ஆரம்பிச்சிருச்சு சார். வெயில் என்னைக்கு ஆரம்பிச்சது? என்னைக்கும் ஆரம்பிச்சதுன்னு சுற்றி ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சிருது. இப்ப ஒன்றா வருஷம் சொல்லிட்டு இருக்கேன், இந்த வருஷம் போன வருஷத்துல வெயில் ஜாஸ்தின்னு. இது எப்பவும் காதல கேட்டுதான் இருக்கும். ஆனா இந்த தாபமானது என்ன பண்றது, மனுஷனை அவனா வாட்டி வைக்கிறது. என்ன தாபம்? சூரியனுடைய தாபம் இல்ல, என்ன தாபம்? மனக்கவலை, தாபத்ரயம், ஆத்யாத்மிக தாபம், ஆதி பௌதிக தாபம், ஆதி தைவிக தாபம். ஆத்யாத்மிகம் சரீரத்துக்குள்ள எந்த ஒரு நல்ல காரியத்தை பண்ணணும்னு ஆரம்பிச்சா அன்னைக்குதான் தலைவலி, அன்னைக்குதான் உட்கார முடியாதான முதுகலி, எங்கேயாவது போகணும்னா கால்வலி, என்ன பண்ற சொல்லுங்க பாக்கலாம். ஆத்யாத்மிகம் நம்ம சரீரம் நமக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறது, இது ரொம்ப பேருக்கு தெரியுது. சின்ன வயசுல நம்ம போகணும்னு நினைக்கிறோம், ஆனா மனசு வேற எங்க இழுக்கிறது, ஆயிரம் காரியங்கள் வந்து இருக்கிறது, அங்க போக வேண்டியதுக்கு இங்க வர முடியாது. வயதான காலத்துல இது எல்லாம் நிறுத்திட்டு இங்க வரணும்னு நினைச்சா உட்கார முடியல, தலைவலிக்கிறது, மனசுல ஏதோ கவலை இருக்கு. இப்படி வேற ஒன்னும் சொல்ல விடாம ஒண்ணு வருது பாத்தீங்களா. ஆனா அவ சொல்றது பாத்தேன்னா அவளுக்கு இருக்கிற துன்பத்துல அவ வரதே ரொம்ப விசேஷம் சார்னு நமக்கே தோணும். அத்தனை துன்பம் இருக்கு, துன்பம் இல்லாம சொல்லல, மனுஷர்களுக்கு நிஜமா இருக்கு. வீட்டுக்குள்ள அவளுக்கு பட்டாத்தான் தெரியும், சுலபமா யாரும் அனாவசியமாக யாரும் சொல்லல. இருந்த போதிலும் அவ்வளவு கவலைகள் இருக்க, இந்த கவலைகள் போறதுக்கு வழி என்னன்னு யோசனை பண்ணலேவா. இது ஆத்யாத்மிகமான ஒரு துக்கம். அதுக்கு அடுத்தது ஆதி பௌதிகமான ஒரு துக்கம். சேகாத்து அடிக்கிறது, இக்கச்சக்கமா வெயில் அடிக்கிறது, மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டுறது, குளிர் உடம்புக்கு தாங்க முடியல. என்ன சுவாமி, என்னமோ டெம்பரேச்சர் வந்துருது பாருங்க, ஒண்ணும் சொல்ல தெரியல. காய்கறி சாப்பிட்டா அந்த இலையில பூச்சி இருந்தா பிரெயின் வரைக்கும் போயிட்டு தான் உள்ள போய் கொடையறதுங்கிறான். ஏன் பச்சைக்கீரை ஏன் சாப்பிட்டேங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான் பச்சைக்கீரை தான் சாப்பிடணும். என்ன பண்றது, ஏறக்குமி கசுக்காயலு பச்சைக்கீரை தொண்டி சாப்பிடப்படாதுங்கிறான். இப்ப சாலட் பண்ணி அதான் சாப்பிடுங்கிறான் டாக்டர். நான் அத நம்பர் தான், இத நம்பர் தான், ஒன்னும் தெரியல. என்ன சொல்லு சொல்றேன், வெறும் பச்சைக்காய சாப்பிடுங்கிறான். எப்படி பசுமாடு மாதிரி, இனிமேல அம்பான்னு சொல்ல மாட்டேன், அபராம். அந்த அளவுக்கு பச்சைக்காய சாப்பிடுங்கிறான், அந்த அளவுக்கு நான் போயிடுத்து. ஆனா அது சாப்பிடப்படாதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்கு. எதை நம்புறது, இந்த சரீரமானது எதை சொன்னாலும் அது கேட்கறது. ஆனா ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு அது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு, எதை சொன்னாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறது. மருந்தே சொல்றது என்ன, குசுன்னு இருக்கு பத்தியல, கொஞ்ச நாளைக்கு டிடிடி அடிச்சா அந்த கொசுவானது ஓடிட்டு இருந்தது, பிராணம் ஓட்டுறது. இப்ப டிடி மருந்து மேலே உட்கார்றது, அங்கேயே குழந்தைகளை பெற்றுக்கிறது. அது என்னத்தான் பண்றது, என்னடா ஆச்சுன்னா அது இம்யூன் ஆயிடுத்துங்கிறான். மனுஷனுடைய சரீரமும் அப்படித்தான். ஜிபி மாத்திரை கொடுக்கிற டாக்டர் ரெண்டு வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன குறையலையே, அந்த மாத்திரை வேற வேற தரேன் தான், வேற என்ன, அதுவும் அதே காம்போசிஷன் தான், வேற கம்பெனிங்கிற. ஆனா அது ரெண்டு ரூபாய், இது 25 ரூபாய். ஏன்டா நேரம் குடும்பம் முன்னுக்கு வருது, வேற ஒண்ணும் இப்படி லோகத்துல பாத்துட்டு இருக்கோமா இல்லவா. இதெல்லாம் என்னது, ஆதி பௌதிக மனுஷன். இதுக்கு மேல ஒரு காரணமே எனக்கு தெரியாமல் சில துன்பங்கள் வருது. ஏன் இந்த துன்பம் வந்ததுங்கிறதுக்கு காரணம் இல்ல, அகஸ்மாத்தா வருது. இந்த தமிழ்ல விட அகஸ்மாத்துங்கிறது, அது சம்ஸ்கிருத பதம் அது. கஸ்மாதிச்சு நக்ஞாயதே இது அகஸ்மாத், ஏன் வந்தது என்று தெரியாமலேயே ப்ராப்ளம் வருது. என்ன பண்ண சொல்றேன், அகஸ்மாத் இருக்கக்கூடியதான ஒரு செயின் கழுத்துல போட்டு இருக்கிற செயின் எங்கேயும் கைட்டு வச்சா போல நினைச்சு விட்ட மாமி, கழுத்துலயே தொங்கிட்டு இருக்க, அங்கேதான் இருக்க, எங்கேயோ கைட்டு வச்சா போல தொட்டு தொட்டுன்னு பாக்கறா, ஒண்ணும் தெரியல, எங்கேயோ போட்டதோ தெரியலையே, ஆறு தவற நாச்சு கவலைப்பட்டு இருக்கா, இங்க போற அங்க போற வைக்க எங்க இடத்துலயும் தேடுற, அது எங்க இருந்து கிடைக்கும், எங்க இருந்தா என்னடா விவகாரம், கடைசியில என்ன செய்யிட்டு இருக்கேன்னு சொல்ல மாட்டேங்க. சொன்ன பாப்பம் வருமோ என்னமோ, நீங்களும் கஷ்டப்படுவீங்களோ என்னமோ, அதனால சொல்றதும் இல்ல தானே கஷ்டப்படுறது. இதுக்கெல்லாம் என்ன பேரு, இதுதான் ஆதி தெய்வீகம். இன்னைக்கு கஷ்டப்படணும் தலையில எழுதி இருக்குன்ட்டான். இப்படி கவலைகள் மனுஷாளுக்கு வருது. இது எப்படி, ஆத்யாத்மிகம் சரீரத்துக்குள்ள, ஆதி பௌதிகம் தனக்கு சுற்றும்புறம் சூழ்கள் சூழ்கள் நேர, அதுக்கப்புறம் ஆதி தெய்வீகம் இன்னது என்று சொல்ல முடியாத அளவுக்கு இப்படி இருக்கக்கூடியதான துன்பங்கள்னால வாட்டப்பட்டு இங்கு இங்கு அவர் கவலைப்பட்டு இருக்கக்கூடியதான மனிதனுக்கு இதுதான் நிஜமான தாபம். நெருப்பினுடைய தாபமோ சூரியனுடைய தாபமோ தாபமாகாது, இந்த தாபம் தான். இது அவாவா துன்பங்களை அவ சொல்றது கேட்டா உங்களுக்கு தெரியும். இப்படியா அப்படி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கவலை தெரியுமோன்னா, அந்த கவலையை பார்த்தேன்னா அடையப்பா பிரம்ம பரமாத்மா நம்மள நல்லா வச்சுட்டு இருக்க, விவகாரம் என்ன அத்தனை கவலைன்னா அனுபவிச்சுட்டு இருக்கா, இருந்தாலும் சிரிச்சு முகமா இருந்துட்டு இருக்கா, வேற என்ன பண்றதுன்னு அதுதண்டேவா இருக்க முடியும். இப்படிப்பட்டதான தாபங்கள் இருக்கும் பொழுது தாபத்ரயம், இதுதான் தெலுங்குல தாபத்ரயம் பா, என்ன தாபத்ரயம் இத மூணு, இப்படிப்பட்டதான தாபத்ரயாக்னி சந்தப்தா, இந்த நெருப்பினால புசக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடியதான அவளுக்கு எடுத்து போட்டு நல்ல நிலா இருக்குமே, ஆனா அந்த சில்லுன்னு ஒரு ஆனந்தமான ஒரு சொரூபம் எப்படி இருக்குமா அப்படி பண்ணி கொடுக்கறாளாம் அம்பாள். தாபத்ரயாக்னி சந்தப்த சமாஸ்வாதன சந்திரிகா ஆத்யாத்மிக ஆதி பௌதிக ஆதி தைவிகாக்கானாம், இப்படிப்பட்டதான தாபானாம் த்ரயம் யஸ்ய தேன அக்னினா, இந்த நெருப்பினால் சம்சார லட்சணேனா, இதான் சார் சம்சாரம். நம்ம சௌக்கியமா இருந்தாலும் இன்னொருத்தருக்கு பிடிக்கல, கண்ணை வச்சு விட்டாங்கிறான், அவன் கண்ணுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கான்னு எனக்கு தெரியல, அவன் கண்ணை வச்சுட்டான் சார், இவனுக்கு அடிபட்டது சார் அப்படிங்கிறான். லோகத்துல கேட்டு இருக்குமோ இல்லையோ, இப்படி மனுஷெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்க. சம்யக் சத்தானாம் ஜனானாம் சம்யக் ஆக்லாதனேனா, அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அபகரண பூர்வக அவளுடைய துன்பங்களை நீக்கக்கூடியதாக ஆனந்த விஷயே சந்திரிகா இவா, நிலா மாதிரி அவளுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறாள். ஆகையால் அம்பாளுக்கு தாபத்ரயாக்னி சந்தப்த சமாக்லாதன சந்திரிகா, பிழை கருணி தாபசாரமக்கள் கருணி, கருணி அப்படின்னா என்ன, கருணத்துல இருக்கிறவள், எந்த நிலையில இருந்தா எப்பொழுதும் ஆனந்தமா இருப்பாளோ அந்த நிலை. நம்ம எப்ப ஆனந்தமா இருந்திருந்தோம் யோசனை பண்ணி பார்த்தா, பாலத்தா அவத்ரீடா தத்தா, சின்ன வயசுல இருக்கும்பொழுது விளையாட்டா இருந்தோம், அப்ப விளையாட விடல அம்மா அப்பா, அப்ப கவலை. சரி ஒரு ஸ்டேஜ் வந்து உத்தியோகத்துக்கு வந்த பிறகு உத்தியோகத்துல மாட்டின்றோம், தெரியாம மாட்டின்றோம், என்ன பண்றது, சௌக்கியமா ஆனந்தமா இருக்கோ நினைச்சுட்டு உத்தியோகத்துல போறோம். இப்ப என்னடாச்சு, சொன்ன பேச்சு வேற யாரோ சொன்ன பேச்சு கேட்கணும், நமக்கு இஷ்டம் இல்லாதவன் என்னைக்கு சீக்கிரமா ஆசைக்கு வரணும்னா அன்னைக்கு வேலை வரும், எப்ப ஒரு காரியம் இருக்கா அப்பதான் வேலை வரும். இப்ப அவசரப்பட்டு இருக்கேன், இது என்னைக்கு வரைக்கும், ரிட்டையர் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் என்னடாச்சு, அப்பாவது அக்கடான்னு இருக்கலாமா, மாட்டு பொண்ணு சொன்ன பேச்சு கேட்கணும், அதுக்கப்புறம் பேரன் சொன்ன பேச்சு தான் கேட்கணும், விவகாரம் முழுக்க என்ன சொன்னார், இங்க போகாதே அங்கே போகாதே, அது பண்ணாதே இது பண்ணாதே, என்ன பண்றது. நடு நடுவுல டாக்டர் இருக்க, சர்வதா யமராஜ சகோதரா, அது பண்ணாதே இது பண்ணாது, என்ன பண்றது. நீங்க என்னைக்கு நிஜமாக ஃப்ரீடமா இருந்து தெரியல, ஆனா ஒரு சமயம் எப்ப யாரையும் கேர் பண்ணாம உடம்புல ஒரு ரத்த திமிருந்ததே, அப்ப ஒரு யவனமா இருந்த சமயத்தில் ஒரு 20-22 வயசுல இருக்கும் பொழுது யாரையும் கேர் பண்றது இல்ல, நீ என்ன சொல்றது நான் இஷ்டம்னேன் அவ்வளவுதான், நான் இப்படிதான் எழுதுப்பேன் அப்படின்னு ஒரு 3-4 வருஷம் இருந்தோம். அதுதான் காருண்யம்னு பேர். கருணின்னு என்ன அர்த்தம், உடம்புல எல்லா விதமான தெம்பு இருக்கும் பொழுது யாரு எதை சொன்னாலும் யாரையும் கேர் பண்ண வேண்டியது இல்லேன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் பொழுது அப்ப ஒரு தைரியம் இருந்தது பத்தியில தருணி, அந்த நிலையிலேயே எப்பொழுதும் அம்பாள் இருக்கலாம். அதனால தருணி இந்த நாமாவ பல நாமாக்கள் சொல்லி இருக்கு இந்த அர்த்தத்தை, எப்படி கயவருத்து நிர்முக்தா 344 நாம, ஒரு 10 நாமாக்கு முன்னால பாத்து, அதுக்கப்புறம் 296 அனாதி நிதனா, ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல, 136 நித்யா, அதே போலயே பூர்ணா 292 நம, பூர்ணா அதுக்கப்புறம் நித்ய யவனா 430 நம வரப்போகுது. நித்ய யவனா பாத்துக்கலாம், எப்பொழுதும் உடம்புல ஒரு சக்தி இருக்குன்னு, ஏதாவது ஒண்ணு சொன்னா நான் பாத்துக்கிறேன் போங்கோ, ஏதாவது துன்பம் தருவேன் நான் பாத்துக்கிறேன் போங்கோ, அவட அப்படின்னு ஒரு கொஞ்ச நாள் இருந்தது உடம்புல சக்தி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. இப்ப என்னடா, யாரையும் பகச்சுக்க வேண்டாம், யாரோடைய சந்தர்ப்பம் வேண்டாம, தப்பிச்சுட்டு போனா தேவையில்லைங்கிற வாழ்க்கை முழுக்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு ரிகன்சைல் ஆயிட்டு கடைசியில் வரல, நீங்க ரிகன்சைல் ஆயிட்டு முழுக்க. அப்படி அம்பாள் எப்படி இருக்காளா, எப்பொழுதுமே கருணி அஜரஹா அமிர்தா இது ஸ்ருதே, நித்ய தாருண்யத்வா தருணி. இத நாம அவனால என்ன பிரயோஜனம்? இதை நீங்க அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தேன்னா, இதை தினமும் சொல்லிட்டு இருந்தேனால் மனசுக்கு ஒரு தெம்பு வரும். எந்த கஷ்டம் இருந்தாலும், எந்த கவலை இருந்தாலும், எப்படிப்பட்டதான சூழ்நிலை மாற்றின அரண்யே பிராந்தரே வாபி தாவாக்னி பரிவாரைத்தே, காட்டுல இருந்தாலும் அதே போல லோகத்தில் இருக்கக்கூடியதான மனுஷியால் யாரு கண்டாலும் உங்க மேல ஒரு குரோகமா இருக்கிறவாள் நடுவில் இருந்தாலும் விட்டு போக முடியலையே அங்கேயே இருந்துட்டு இருக்கா. உத்தியோகத்துல சில பேர் பாருங்க, நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னு மேல இருக்கிறவா நம்மளை பார்த்து, ஆயிரம் பேர் நம்மளை பார்த்துட்டே இருக்கா. இவன் எப்பாவது தப்பு பண்ணுவானா கீழே இறக்கிடுவோமா அப்படின்னே பாத்துட்டு இருக்க. ஆனா பகவான் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு எப்படிங்கிறாளோ இல்லையோ, இதுக்கெல்லாம் இந்த நாம பெஸ்ட் மெடிசன். அவ்வளவு அதான் கருண கருணா நாம உபசங்கானம் இது வார்த்திக அவயவத்தேன ஈ கருணான்னு வருணா அதாதி கணத்துல படிச்சிருக்கிறதுனால இது ஸ்பெஷல் ரூல் போட்டிருக்காரா இந்த நாம இருக்கு. கருண கருணானா உபசங்கானம் இது வார்த்திக அவயவேனா வார்த்திக சொல்ற வார்த்திகாரர் காத்தியாயனர் சொன்னதுனால இவருக்கு நீ வந்திருக்கு. அடுத்தது தாபச ஆராத்யா, அம்பாளை யாரு பூஜை பண்ணிட்டு இருக்கா? நம்ம மாதிரி இங்கேயும் அங்கேயும் சுத்திடுறவாள் மட்டும் இல்ல சார், இதுக்குன்னே உட்கார்ந்து இருக்க தபஸ்களே அவளும் அம்பாளை பூஜை பண்றாளாம். தாபச ஆராத்யா தாபசைஹி தபஸ்விபிஹி ஆராத்யா, தபஸ்விகள்னால் பூஜை பண்ணப்படுபவள் தபசாராத்யா. அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்றேன், இது பாஸ்கரா இருக்கதான் புரியும். இப்படி எல்லாம் அர்த்தம் சொல்லலாமான்னு யாரும் நினைச்சே பாட்டிருக்க மாட்டான். தாபசாராத்யான்னு பிரிச்சா நாம எப்படி பிரிக்கணும்? தாப சார ஆத்யா, தாபம் என்ன? தாபா ஜனக சம்சாரா, இந்த சம்சாரத்துல இருக்கிறதா தாபம். காலம் இது இருக்கா அது இருக்கா, எத்தனை எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு? ஏதோ ஒரு டெலிபோன் வரணும், வரவே இல்லை. கடைசியில பார்த்தா அவன் சொன்ன 10 தடவை டெலிபோன் பண்ண நீங்க எடுக்கல சார், வெள்ளட்டியதான் எடுப்பேனா வேணுமோ அன்னைக்கு கிடைக்காம பிரதிபந்தம் வருதோ இல்லையோ இதான் சம்சாரம். எல்லாம் எப்பொழுதும் நன்மை நடக்கிறது எப்ப வேணுமோ அப்ப நடக்கல, என்ன பண்றது? இப்படி இதுக்கு சம்சாரம்னு வேற தாபம் இன சம்சாரம். சத்ர சாரபூதா, சத்ர சாரமா இருக்கிறது என்ன? இந்த சம்சாரத்துக்குள்ள சாரமா இருக்கிறது அம்பாள். அதனால ஆத்யா ஆசமந்தா தியானம் எஸ்யாவா தாபசாராத்யாங்கிறதுக்கு தாபசா ஆராத்யான்னு விதிக்க வேண்டி இருக்கிறது. தாப சார ஆத்யா இப்படி பிரிச்சு அர்த்தம் சொல்லியிருக்கேன். இந்த மூணு பீஜ அக்ஷரங்கள் தாப சார சாரமாக இருக்கக்கூடியதான் பீஜ அக்ஷரம் காமக்கலா பீஜம். அதே போல ஆத்யா தியானத்துக்கு சிறந்ததாக இருக்கக்கூடியது ஹிரீங்கார பீஜம். முன்னாலே இருக்கிறது வாக்பகு பீஜம். இப்படின்னு ஒரு அர்த்தம். விசேஷம் என்னன்னு தாபசாராத்யாங்கிறது அம்பாளுடைய மந்திரம் ரகசியமா இங்க இருக்குன்ற இப்படி ஆசமந்தா தியானம் எஸ்யா இதுவா திரு தனுமத்யா. அடுத்த நாம தனுமத்யா தனுமத்யா அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மெல்லிசான மெல்லியான இடை உடையவள், இடையை உடையவள் அப்படின்னு அர்த்தம். இந்த நாம முன்னாலேயே ஒரு தரம் வந்திருக்கு, லட்சரோ மல்லதா தாரதா சமுன்னேய மத்தியமா. சாசமுன்னேய இல்ல, அப்படின்னு அவ்வளவு மெல்லிசான ஒரு இடையோட இருக்கிறவள் அர்த்தம். காமாட்சி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியதான காமாட்சிக்கு இந்த பேர் உண்டு. அது விசேஷமாக ஏதாக தனோ குருஷ மத்திய இவளுக்கு தாபசாராத்யம். காஞ்சி தேசே தனுமத்யாக்கியா தேவி பிரதிஜா. இப்பவும் காஞ்சிபுரம் பக்கத்துல பிள்ளையார் பாளையம்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வில்வேஸ்வர க்ஷேத்திரம். அந்த வில்வேஸ்வர க்ஷேத்திரம் இருக்கு, அங்க இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு தனுமத்யான்னு பேர். இங்க காமாட்சி அம்மா தான் பாத்துட்டு இருக்கேன். காமாட்சி அம்பாளு இன்னொரு ஸ்வரூபம் அங்க இருக்கு, அந்த அம்மாவுக்கு தனுமத்யான்னு பேரு. பிள்ளையார் பாளையம்னு அந்த ஊருக்கு பேரு அங்க இருந்து இருக்கா. எப்படி அதான் சொல்றார், மாம்பா துணிவாயே வசந்தி வில்வேஸ்வர காந்தா தேவி தனுமத்யா, மாம்பா துணிவாயே ரேணி வசந்தி, கம்பா தீரத்தில் இருக்கக்கூடியதான அம்பாள் என்ன காப்பாற்றட்டும், வில்வேஸ்வர காந்தா வில்வேஸ்வரர். இப்படி ஒரு ஈசன் சில பேர் இப்படி வில்வேஷன் வச்சுப்பா, இப்ப எல்லாம் அதெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், வேற ஏதோ வச்சுட்டு இருக்கான், பழைய நாள் வில்வேஷன் பேர் வச்சுட்டு இருப்பார், வில்வேஸ்வர காந்தா வில்வேஸ்வரருடைய ஆத்தகாரே தேவி தனுமத்யா அப்படின்னு இருக்கு. தனுமத்யாக்கிய சமவருத்த விசேஷ ரூபாவா, இல்ல ஒரு செய்யுள்ள காயத்ரி சந்தஸ்து 24 அக்ஷரம், 24 அக்ஷரத்துல ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் 6 எழுத்து, இப்படி ஒரு சந்தஸ் இருந்தா இதுக்கு காயத்ரி சந்தஸ். 8 அக்ஷரம் 3 பாதம் இருந்தால் காயத்ரி சந்தஸ் உண்டு, ஆனா 6 அக்ஷரத்தோட 4 பாதம் இருக்கக்கூடியதான காயத்ரி சந்தஸும் உண்டு. இது விசேஷமாக சாந்தோக்கியோபன ஏதாவனசிய மகிமா அத்தோஜாயாம் பூருஷா இப்படின்னு ஆரம்பிச்சு, அதுக்கு முன்னால காயத்ரி வித்ய, அந்த காயத்ரி வித்யில சதுஷ்பதா கண்விதா காயத்ரி அப்படின்னு, சதுஷ்பதா 4 பதங்கள் உடையது, கண்விதா காயத்ரி 6 எழுத்து இருக்கு, 6 எழுத்தோட 4 பாதங்களோட 24 அக்ஷரம், அப்படி ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கு. சாந்தோக்கியோபனிஷத்துல காயத்ரி வித்தியை பத்தி சொல்லிருக்கு, அங்கேதான் காயந்தம் திராயதை காயத்ரி. இதுக்கு என்ன அர்த்தம் அந்த அர்த்தம் தெரிய வேண்டாம், மந்திரத்தை சொன்னாலே போதும் சகல க்ஷேமங்கள் உண்டாகும்னு சொல்லி இருக்காங்க. அப்படிப்பட்டதான் அந்த காயத்ரி மந்திரத்தை விசேஷமாக 4 பாதங்களோட சேர்த்து சொன்னா அதுக்கு தனுமத்யா விருத்தம். இந்த விருத்தத்தை அப்படி போட்டிருக்கார், நிவசந்தி வில்வேஸ்வர காந்தா தேவி தனுமத்யா. இப்படி நாயனான்னு ஒருத்தர் இருந்த ரமண பகவானுடைய சிஷ்யர், காவியகண்ட கணபதினு பேர் அவருக்கு. அந்த காவியகண்ட கணபதி அவர் உமா சஹஸ்திரம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், அம்பாளை பத்தி 1000 ஸ்லோகங்கள், அத ஒரு தரம் சொன்னேன். அந்த உமா சஹஸ்திரத்துல இந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. தேவி தனுமத்யா இப்படி கதாக பிங்கள சூத்திரம் தனுமத்யாத்யவு, இந்த சூத்திரம் என்ன தனுமத்யாத்யவு, தனுமத்யா என்கிற விருத்தமானது தகணம் யகணத்தோட கூடினது, கணங்கள்லாம் உண்டு, ஸ்லோகங்களுக்குள்ள கணம்னு உண்டு. யமா தாரா ஜபான தலகா அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லுவா, அதுல தகணம் அப்படின்னு ஒண்ணு, யகனம்னு ஒண்ணு. தகணத்துக்கு வந்து தாராஜ 2 தீர்க்கங்கள் 1 ஹ்ரஸ்வம், அதே போலயே யகனம்னு வந்து 1 ஹ்ரஸ்வம் 2 தீர்க்கங்கள், இப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்குமா. ஆகையால் கடைசியில எப்படின்னு 2 தீர்க்கம் 2 ஹ்ரஸ்வம், 2 தீர்க்கம் 2 ஹ்ரஸ்வம் இப்படி வந்துட்டு இருக்கு. இப்ப பாருங்க, மாம் பா து நி வாயா, 2 லாங் லெட்டர்ஸ், 2 கிராஸ் கிராஸ் லெட்டர்ஸ், மறுபடியும் 2 லாங் லெட்டர், இப்படியே வரும் அந்த ஸ்லோகம் முழுக்க. மாம் பா து நி வாயா சீரே நிவ சந்தி வில்வே ஸ்வர காந்தா தேவி தனு மத்யா, இப்படியே வரும். இப்படி நிறைய ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார், இதுக்கு காயத்ரி சந்தஸ் பேரு, தனுமத்யாவா இருந்தாலும் இது ஒரு விதமான காயத்ரி. இது பத சதுர்த்வ சூத்ராது பிரதிபாத்யம் இது அனுவிருத்தியா பிரதிபாதம் தகண யகணவு, இதுக்கெல்லாம் பிங்கள சூத்திரம் வாசிச்சிருந்தால்தான் கணங்கள்லாம் எப்படி சொல்றது, ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பத்தியத்துக்கும் இது சரக்கரா மகாசரக்கரா இப்படி எல்லாம் சார்தூல விக்ரீடிதம் மத்தேப விக்ரீடதம் இப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லும் பொழுதே அதுக்கு கணங்களோட சொல்லணுமா. ஸ்லோகத்தை எழுதுறது ரொம்ப கஷ்டம், அவைகள்லாம் அம்பா சுரூபமா இருக்கு. சகன யகனோ சேத்ரா தனுமத்யா இச்சுட்சதே இது சூத்ரார்த்தா பூர்வோக்த உதாரணம், இதுதான் அந்த காயத்ரி மந்திரத்துக்கு உதாரணம் பண்ணிவிட்டேன். எப்படி காயத்ரியும் சந்தசாம் அகம், பகவான் பகவத்கீதையில அம்பாளுடைய சந்தஸ்தான காயத்ரியா நான் இருக்கேன். கௌர்மி தேவி வச்சனாத் அஸ்ய விருத்தஸ்ய தச்சந்தஸ்தத்வாத், கூர்ம புராணத்துல அம்பாளுடைய வசனத்தினால இந்த விருத்தம் தஞ்சத்தத்வாத் தத்ரூபதா, தனுமத்யான அம்பாள் தன் பேர்லயே இந்த சந்தஸ் வச்சிருந்தாளாம், காயத்ரி சந்தஸ் இப்படி பிரிக்கப்பட்டா என்னுடைய சந்தஸ்ன்னு சொல்லிவிட்டா. அதுக்கப்புறம் தனுமத்யா ஆயிடுத்து தமோபஹா, தமோபஹா இருட்டை போக்குறவள், உள்ளுருட்டை போக்குறவள், வெளியிருட்டுதான் சூரியன் சந்திரன் நெருப்பு இந்த நெருப்பு தீபம் இதெல்லாம் போக்குறது, உள்ளுருட்டு என்னத்தான் கண்ணை மூடிட்டு இருந்தாலும், வெயில்ல நின்று கண்ணை மூடிண்டாலும் உள்ள இருட்டு தானே தெரியறது. இவ்வளவு வெயில்ல மத்தியானம் 2 மணி வெயில நிக்கிறல, உள்ள வெளிச்சம் தெரிய வேண்டாமா? இல்லையே, கண்ண முடினா இருட்டுனா இருக்கு. அந்த இருட்டு எங்க இருக்கு? இதயத்துக்குள்ள இருக்கு. அந்த இருட்ட போக்குறவள் அம்பாள் தான். அதனால தமோபா ததாத ஈசா வாசே ஸ்ரூயதே அந்தந்தம பிரவிசந்தே அவித்யா முபாசதே. யாரு அவித்யா முபாசதே? அவித்யா அம்பாளை தவிர மற்ற தத்துவங்கள். மற்ற தத்துவங்களை யார் உபாசிக்கிறாளோ, கர்ம காண்டத்தையும் லௌகிகமான விஷயத்தையும் யார் உபாசிக்கிறாளோ, அவ என்ன செய்யற? அந்தந்த அப்பிரவிசந்தி காரிருட்டை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்க. சரி, ஏன் சார் அந்தந்த அப்பிரவிசந்தியே வித்யா உபாசத்தேன்னு சொல்லுங்களேன். ஏ அவித்யா உபாசத்தேங்கிற ஏ வித்யா உபாசத்தை சொல்லலாம் என்ன? அப்ப வேதத்துக்கிட்ட உன் கதை நடக்காது. ஏன்னா வேதத்துல பதபாசம் இருக்கு. ஏ அவித்யாம் ஏ அவித்யா அவித்யா ஏ அவித்யாம் அவித்யாம் உபாசதே உபாசதே அவித்யாம் அவித்யாம் ஏ அவித்யாம் உபாசதே இப்படின்னா கணம் சொல்லிட்டு இருக்கோம். நாம கணம் சொல்லும் பொழுது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பதத்தை பிரிச்சு ஒவ்வொரு பதம் 1 2 2 1 1 2 3 3 2 1 1 2 3 இப்படின்னா சொல்லிட்டு போவோம் விவகாரம் முழுக்க. சோ பதம் சொல்லும் பொழுது பத பாசத்துல இது வித்யானு பிரிக்கணுமா அவித்யானு பிரிக்கணுமா சூத்திரகார தீர்மானம் பண்ணிட்டார். இப்ப உங்க இஷ்டமா அதான் மாத்திக்க முடியாது. விவகாரம் வேதத்துக்கிட்ட எந்த பதமானது எப்படி உண்டா இருக்கு, அது வியாக்கரணம் உண்டா இருக்கவே எந்த ஸ்வரத்தோட உண்டா இருக்கு, எப்படி உண்டா இருக்கு? ஆகையால் இதுதான் அர்த்தம்ப்பா. அவித்யானுக்கு பதகாரணம் பாடா அவித்யா என்று தான் தெரியும். அவிஜி லௌகிகமான விஷயத்தை உபாசனம் பண்றது, அதையும் அதையும் அதானே பண்ணிட்டு இருக்க. காலம் மட்டும் சாயங்காலம் வந்து சினிமா பாட்டு தானே உபாசனம் பண்ணிட்டு இருக்கேன். லௌகிகமான விஷயம் தானே உபாசனம் பண்றது, ஹிந்து பேப்பர் தானே உபாசனம் பண்ணிட்டு இருக்கேன். உபாசனம்னா உபாசமே ஆசனம், மனதை அங்கே நிறுத்தல். ஆகிய வித்யான்யா உபாசனமேவம் நித்யானந்த நித்யானந்தாரண்ய ஸ்ருதி இது பிரம்மாண்ட புராணஸ்த உபபிரம்மணாச்ச. இதத்தான் பிரம்மாண்ட புராணத்திலையும் சொல்றது. அப்படி தருணி தாபாரோபிணி அம்பாள் எப்படி இருந்திருக்கலாம்? சித்ரூபேண யா கிருஷ்ணமே தத்யாப்யஸ்திதா ஜகத். அம்பாள் சப்தசித்தியில வரும்பொழுது சித்ரூபேண யா கிருஷ்ணமே தத்யாப்ய சைதன்ய ரூபத்தினால உலகம் முழுக்க வியாபித்து கிருஷ்ணமேதாப்யஸ்திதா உலகம் முழுக்க வியாபிச்சிருக்காள். அப்படி சர்வ வியாபகமான அம்பாளுடைய ஸ்வரூபமா இருக்கு. அதையேவாதி அவித்யா பரிபந்தி ஞான ஸ்வரூபா. எந்த அறிவு இந்த ஜென்மாவ நமக்கு வருமோ, அஞ்ஞானம் நீக்கப்படுமோ, அந்த அறிவுக்கு சித்தின்னு பேர். சித்தின்னா என்ன? வேதாந்தங்களை வாசித்து மகான்களை சேவித்து அவர்களுடைய வாக்கிலிருந்து கேட்டு அதனால என்னுடைய உள்ளிருட்டு போய் வரக்கூடியதான அறிவுக்கு சித்தின்னு பேர். சித்தி ஸ்வதந்திரா விஸ்வசித்தேது சித்தி சக்தி சூத்ரா. இதான் பிரதிபிஜான ஹதயம் எனக்கூடியதான சக்தி சூத்திரத்துல சித்தி ஸ்வதந்திரா. அந்த சைத்தன்யம் ஸ்வதந்திரமானது. அது இத போக்கணும் அத பண்ணணும் நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். அஜானம் வந்ததுமே ஞானம் போச்சுன்னார். இத பெரிய விசாரம் பண்ணியிருக்கேன். அஜானம் வந்த பிறகு ஜானம் போச்சா? இது ஞானம் வந்த பிறகு அஜானம் போச்சா? அஜானம் போற பிறகு ஞானம் வந்ததுதான். என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவர் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கிறார்? ஒரு ரூமுக்குள்ள அறைக்குள்ள போனேன், ஒரே கார் இருட்டா இருக்கு, அப்படியே தொட்டு சுவிட்ச போட்டேன், சுவிட்சை போட்டதுன்னா என்னாச்சு? வெளிச்சம் வந்தது. இப்ப ஒரு சந்தேகம் கலக்கிறார், இந்த வெளிச்சம் வந்த பிறகு இருட்டு போச்சா? வெளிச்சம் வந்ததுமே நான் இருக்கணும் இங்க, நீ இருக்க முடியாது அப்படின்னு வெளிச்சத்தை தள்ளி விட்டுடுதா, இருட்டை தள்ளி விட்டுடுதா வெளிச்சம்? இல்ல, வெளிச்சம் வரப்போற அவருக்கும் நான் இடம் கொடுக்கணும், இடம் கொடுக்காத முடியாது, இல்லன்னா அவரை கல்தா பிடிச்சி தள்ளி விடுவார். சோ பெட்டர் ஐ வில் மூவ். முதல்ல இருட்டு போச்ச என்ன தெரியும்? என் பிராணம் வாங்காதே மட்டும் சார், ரைட் போட்டேன் சார், இருட்டும் போச்சு வெளியில வந்து வெளிச்சம் வந்து 1 செகண்ட்ல ஆச்சு, அவ்வளவுதான். 1 செகண்ட்ல தான் ஆச்சு. ஆனா ரெண்டும் ஓரிடத்துல இருக்க முடியாதோ இல்லையோ? பரஸ்பர விருத்தமான ஒரு சந்தர்ப்பங்கள், இது இருந்தால் அது இருக்கப்படாது, அது இருந்தால் இது இருக்கப்படாது எனக்கூடியதான இரண்டு பொருள்கள், என்ன ரெண்டு பொருள், ரெண்டு ஆப்சன்ஸ் இல்ல, ரெண்டும் பொருள், இருட்டுங்கிறது ஒரு பொருள், அது மறக்கிறது எல்லாவற்றையும் மறக்கிறது. பொருள் இருந்தால் நமக்கு காண விடாமல் மறைக்கக்கூடியதான இருட்டும், பொருளை காட்டக்கூடியதான வெளிச்சமும், ரெண்டும் பாவ பதார்த்தமா இருக்கிறதுனால ரெண்டும் ஒரு இடத்துல இருக்காது. அப்ப ஏதாவது ஒண்ணுத்தான் இருக்கணும், முன்னால என்ன இருந்தது, இருட்டு இருந்தது, நான் வெளிச்சம் வந்ததுமே என்ன ஒண்ணு இருட்டு போன பிறகு வெளிச்சம் வந்திருக்கணும், இல்ல வெளிச்சம் வந்த பிறகு இருட்டு போயிருக்கணும், வெளிச்சம் வந்த பிறகு இருட்டு போறதுங்கிறது சான்ஸ் இல்ல. என்ன வெளிச்சம் எப்படி வரும், இவர் தான் பூர்த்தியா உள்ள வச்சுட்டு இருக்காரு, குடத்துக்குள்ள ஜலம் இருந்தா ஜலத்தை கீழே கொட்டிட்டுதானே பாலை வாங்கணும் நீங்க, ஆகையால் முதல்ல இருட்டு போகணும் சார். அது எப்படி போகும், வெளிச்சம் வந்தா தானே போகும், இவரு சண்டை நடக்க முடியவே இல்லை. அப்ப என்ன தீர்மானம் பண்ணினோம், எந்த கணத்தில் வெளிச்சம் உண்டோ அந்த கணத்து, எந்த கணத்தில் இருட்டுண்டோ அக்கணத்தில் வெளிச்சம் வரவில்லை, அவ்வளவுதான். இவருக்கு என்ன தீர்மானம் பண்ணினோம்னா, ஒரு கணத்தில் வெளிச்சமும் இருட்டும் இருக்க முடியாது, ஆனால் எக்கணத்தில் வெளிச்சம் உண்டு இருட்டுண்டோ அக்கணத்தில் இன்னும் வெளிச்சம் வரவில்லை, அவ்வளவுதான் தீர்மானம். ஆகையால் நமக்கு அஞ்ஞானம் இருக்கிற பர்யந்தம் ஞானம் வரலேன்னு அர்த்தம். இந்த ஞான பிரயுக்த அவசிய சாமானிய விரா பிரதியோகித்வம் சம்ஸ்கிருதத்துல இப்படி சொன்னார், யாயா அஜ்ஞான தத்சம்ஸ்கார அந்நிதர் பூர்வக பிரமா தாதா அஜ்ஞான தத் வியாபக நிவர்த்தி க்ஷண அவருத்தி அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்க. மகான்கள்ல இதுக்காகவே சிரமப்பட்டிருக்க. ஆனா விவகாரம் என்னன்னா, அந்த உள்ளுரிட்ட போக்கரத்துல அம்பாளுக்கு ஒரு சுவாதந்திரம் உண்டு, அந்த சுவாதந்திரம் சொல்றார். சைசா சிதரிசி புரோக்த ஜீவனா ஜீவதைனா இது மகாபாசிஷ்ட வாசிஷ்டத்துல ராமனுக்கு வசிஷ்டர் சொல்றார். சைசா சிதிரிஜி புரோக்தா, ராமன் அம்பாளுடைய சுரூபம், ஸ்ரீராமோ லலிதாம்பிகான்னு சொல்லுவார். அம்பாள பூஜை பண்ணினவர், அம்பாளுடைய சாய்யத்தை அடைஞ்சவர், அப்படிப்பட்ட சண்டிய பூஜை பண்ணிருக்க. தசரதர் அம்பாள பூஜை பண்ணித்தான் ராமனை அடைஞ்சிருக்கான்னு சொல்றது விசேஷமா, அது அடுத்த நாமாவில வரப்போறது ராமாக்கள்ல. தசரதர் பூஜை பண்ணினதான ஒரு ஸ்தோத்திரம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்க லலிதோபாக்கியாரத்துல, ரொம்ப பிரசித்தமானது, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடியதான ஸ்தோத்திரங்கள் அது, அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரங்கள். சைசா சிச்சிலை புரோக்த, அந்த அம்பாளுக்கு என்ன பேரு, சிச்சின்னு பேரு. ஜீவனா ஜீவிதா ஏஷினா ஜீவனாத், நமக்கு யாருக்கு ஜீவிதம் வேணும், உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கும் ஜீவிதத்தை கொடுக்கிறவள். இது மகாசிஷ்டே தத்துவம். அடுத்தது தத்பத லட்சியார்த்தா, இது வரைக்கும் ஆச்சு. தத்பத லட்சியார்த்தா மகாவாக்கிய கடக தத்பத்திய, மகாவாக்கியம் தத்துவமசிங்கிற வாக்கியம், இந்த தத்துவமசிங்கிற வாக்கியத்துல இருக்கக்கூடியதான தத்பதம் இருக்கு, அந்த தத்பதத்துக்கு ஜெகத் ஜென்ம கர்த்திருவ விசிஷ்டம் சபலம் பிரம்ம வாச்சா ஆச்சா, உலகத்தை படைத்ததான தத்துவம் என்று பெயர். ததே வஸ்தூயமானம் தர்மி மாத்திரம், அதே ஸ்வரூபம்னா தர்மி மட்டும் இருக்கு, அதுல இருக்கிற குணங்களை நீக்கிவிட்டு அப்பொழுது சுத்தம் பிரம்மா இது லட்சியோர்த்தா, உலகத்தை படைத்தவள்னு சொன்னிலையானால் வாக்கிய அர்த்தம், அந்த படைக்கிறது எனக்குடையதான தன்மையை எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கோ அது லட்சியம். கரண்ட் இருக்கு, அது ஒளியை தருகிறது என்று சொல்லும் பொழுது அது வாக்கியம், என்ன கரண்ட் தான் ஒளி, இது பல்பு எரியறது, பல்பை எரியறது ஒளிய கொடுக்கிறது, ஆனா அது எரியும் காலத்தில் அந்த கரண்ட்டுக்கு கரண்ட்ங்கிறதுக்கு வாக்கியத்துக்கு அர்த்தம், ஆனா அது எரியாம இருப்பானா அங்க கரண்ட் இருக்கா இல்லையா தொட்டு பாருங்களேன், லோகோ சீன் விவகாரம் என்ன, ஆனா அங்க கரண்ட் இருக்கு, தான் ஒரு செயலும் செய்யல, ஒரு செயலும் செய்யாமல் இருக்கிற ஒரு நிலை இருக்கு பார்த்தல, அந்த நிலைக்கு சுத்தம். அம்பாள் எப்படிப்பட்டவள், தத்பத லட்சியார்த்தா சுத்தமான ஒரு ஸ்வரூபம், நம்ம பிரெயினுக்கெல்லாம் அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம். உன்னாகி உயிராகி அதனும் நின்ற உணர்வாகி பிறந்தனைத்தும் நீயாய் நின்றாய், நான் எதுவும் அறியாமல் ஒண்ணுமே நாங்க அறியல, நீங்க இப்படி பண்ணி என்ன ஆயிடுச்சு, என்னுள் வந்து கத்ருட்வா தேவானு பிராவிதது, என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காற்று நின்றாய் அப்படின்னு பரமேஸ்வரன் அப்பர் பகவான் கொள்கிறார். அவர் பாருங்க ஆறாவது திருமுறையா, அதுல அவர் விசேஷமாக இப்படிப்பட்டதான ஒரு சொரூபம் தற்பதமாக இருக்கக்கூடியதான சொரூபத்தை சொல்றார். ததே வஸ்தூயமானம் தர்மி மாத்திரம் சுத்தம் பிரம்ம லட்சியோர்த்த அனியோஸ்த விசிஷ்ட கேவலையோஹோ சாதாத்யம் சம்பந்த. இப்படி சுத்தமான தத்துவத்துக்கும் உலகத்தை படைக்கக்கூடியதான தத்துவத்துக்கும் ஐடென்டிட்டி தான் கனெக்ஷன். இதுதான் அது, அதே தான் இது. பல்ப் எரிஞ்சாலும் எரியாது பண்ணாலும் கரண்ட் இருக்கு, எப்ப தொட்டாலும் ஷாக் அடிக்கும். ஏன் வச்சுங்கோ விவகாரம் என்ன, சைதன்ய ஸ்வரூபம் இருக்கு. ததே ததா கதிஜி பதேன லட்சணீய இந்த தத்துங்கிற பதத்தினால எந்த அர்த்தம் சொல்லணுமோ சார் இப்படி கஷ்டப்படுறேன். வேதாந்தங்கள்ல சுலபமா சொல்லிட்டு போனாலே லட்சியார்த்தம்னா சுத்தமானது, பாட்சியார்த்தம்னா மாயோட கலந்தது. சிம்பிளா சொல்லிட்டு போறது விட்டு இப்படி சுத்திட்டு வரையில என்ன சொல்ற, தர்மி மாத்திரபரத்வே தற்புருஷ அபத்தியா. தர்மி மாத்திரம் சுத்தமான பிரம்மம் மட்டும் சொன்னேன்னா அப்புறம் சத்தியபதம் தற்பதம்னு சொல்லணும். அப்ப தற்பதம்னு சொன்னேன்னா என்ன, தற்புருஷ சமாசம் வரும். தற்புருஷ பிரதமா இருந்தா பரவல் லிங்கம் தந்த தற்புருஷ யோ அப்படிங்கிற சூத்திரத்தினால பின்னால இருக்கக்கூடியதான அந்த புருஷபதம் இருக்கு லட்சியார்த்தான அர்த்தபதம் இருக்கு, அதுக்கு தகுந்த போல லட்சியார்த்தா தான் வரும். பரவல் லிங்கம் தந்த தற்புருஷ யோகம் தற்புருஷம் பண்ணினதுனால தற்பத லட்சியார்த்தான்னு வரணும். இங்க லட்சியார்த்தான் வந்திருக்கு என்ன பண்ண போறீங்க. அதனால நித்திய நித்திய நியம நயமா துல்லிங்க தாபத்தி. அதனால லட்சியார்த்தான் இருக்கிறதுனால லட்சியார்த்தமான அம்பாளுடைய தாதாத்யம் எங்க வாக்கியார்த்தத்தில் இருப்போ அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் உடையவள்னு சொல்ல வேண்டியிருக்கு. எந்த அளவுக்கு அது போய் வாக்தேவிகள் எந்த அர்த்தத்துல நமக்கு சொல்லியிருக்கார். வியாக்கரண சாஸ்திரத்துக்கு ஒரு விதமான விரோதமும் இல்லாமல் தீர்மானம் பண்ணியிருக்க. ஆனா கேவலம் அபி ரூபம் ஆனந்தாதி தர்ம விசிஷ்டமேவா. அது சக்கரை இருக்க அது காப்பியில போட்டாதான் திதிக்குமா, என்ன டீல போட்டாதான் திதிக்குமா, வெறுமன வாயில போட்டா திதிக்காதோ? கேவல பிரம்மமும் ஆனந்த ஸ்வரூபம் தானே, அது என்ன இன்னொன்னோட மாயோட சேர்ந்து அப்புறம் உலகத்தை உண்டு பண்ணி ஆனந்தத்தை கொடுக்கறான். ஏன் அப்படி சுத்திட்டு போறாள் ரெண்டு இதுலயே, நானும் கேவலம் அபி ரூபம் ஆனந்தாதி தர்ம விசிஷ்டமேவா இது வாச்சமேவா அதா சிதாசக ஏகோ ரசா. அதனாலதான் அம்பாளுக்கு சிதேக ரச ரூபிணி அப்படின்னு சித்தோட சேர்ந்ததான ஒரே ரசம் ஸ்வரூபம், ரசம்னா ஸ்வரூபம் அப்படிப்பட்டதான பயம் ஸ்வரூபம் உள்ளவள் அப்படின்னு சிதேக ரச ரூபிணிங்கிற நாம ரொம்ப உயர்ந்ததான நாம அர்த்தமானது நிறைய அதுல இருக்கு. அதனால இத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ்